கொடுக்கக்கூடியதான பிரமாணம் ஏழாவது மந்திரம். அது நமக்கு புரிகிற சமகாலத்திலேயே ஆத்மனை அத்தியாரோபித, இந்த ஆத்மாவினால் புதுசாக காணப்பட்டதான விஸ்வன் தைஜசன் பிராஜ்ஞன் எனக்கூடியதான அந்த பிரஜத்வாதி அனர்த்த நிவர்த்தி. ஆகையால் இதை புரிந்து கொள்றதுனாலேயே ஆத்மா அந்த பிரஜன் இல்லை, பயிர்பிரஜன் இல்லை, கன பிரஜன் இல்லை எனக்கூடியதான எல்லா அனர்த்தங்களும் போகிவிட்டது. இது சித்தம். ஆகையால் வேதாந்தத்துக்கு பிரயோஜனமே இல்லைங்கிறதைய இந்த ஆத்மாவை துணியத்தை இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கல. இதை விட மகத்தான பிரயோஜனம் என்ன வேண்டி இருக்கு? ஆகையால் பிரயோஜனம் உண்டு. இதை விட வேற பிரமாணம் வேண்டியதில்லை. இப்படித்தான் சொல்ல முடியும் துரியத்தை. இதை தவிர வேற வழி இல்லை. பாசிட்டிவாக சொல்ல முடியாது. சந்த பிரவர்த்தி நிமித்தம் இல்லை. ஆகையால் வேதம் இது ஒரே ஒரு வழிதான். இந்த வழியைத்தான் கையாண்டது. இப்படித்தான் சொல்ல முடியும். இதுதான் உபலட்சண மரியாதையாக சொல்றது அல்லது பிரதிஷேதம் முக்கியன சொல்றது. நவித்மோ நபி ஜானீமோ எதை ததனு சிஷ்யாது அந்யதேவ தத்விதிதாத் அதோ அவிதிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத்யாத தட்சிரே அப்படின்னு கேனோபனிஷத்துல இது இப்படி என்று சொல்ல முடியலை, அப்படி என்று சொல்ல முடிய, அறியப்பட்டது என்று சொல்ல முடியவில்லை, அறியப்படாதது என்று சொல்ல முடியலை. ஆனால் எங்க ஆச்சாரியாலயங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் அப்படி சொல்லிக் கொடுக்கிறேன். நான் கேனோபனிடத்துல வந்தேன். இதை தவிர ரெண்டாவது வழி இல்லை அப்படின்னு பிரதிபேதமுக்கே நைவ வக்தவியம் அப்படின்னு சொல்லி தீர்மானமாய் இதோட இந்த பாதனை காக்கிரந்தமாயிடுது. நாளைக்கு அந்த நாந்த பிரஜம் நபரி பிரஜம்னா என்ன, அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். இதுவரைக்கும் ஏழாவது மந்திரம் ஏன் இப்படி சொல்கிறது என்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணினோம். இப்பொழுது ஏழாவது மந்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். அப்புறம் இந்த அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம பாலச்சந்திரன் அவர்களுடைய வீட்டில் பாவனோபனிஷத்து சொல்றேன். அவ 13ஆம் தேதியிலிருந்து பாகவத சப்தாகம் ஓம் நாந்த பிரஜம் ந பகிஷ்பிரஜம் நோபயத பிரஜம் ந பிரஜானகணம் ந பிரஜம் நா பிரஜம் அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலட்சணம் அசிந்தியம் அவ்யபதேஸ்யம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவமத்வைதம் சதுஷ்டம் மன்யந்தே சஹாத்மா சவிஜ்ஞேயஹ. பிரம்மணஹ சதுர்த்த உபாத பிரதிபாதகஹ அயம் மந்திரஹ. பாதத்ரயம் பூர்வம் நிரூபிதம், அதுனா க்ரமப்ராப்தஸ்ய சதுர்த்தஸ்ய பாதஸ்ய பிரதிபாதனம் ஆரப்தே. பிரதமதஹ பாதத்ரய விலக்ஷணேன நிஷேதமுக்கேன பிரதிபாதனம் திருஷ்யதே. தத் கிமர்த்தம் இது சேத் விதிமுக்கேன பிரதிபாதயிதும் அசக்யத்வாத் வாசாம் அகோச்சரத்வாத் சதுர்த்த பாதஸ்ய. தத்ர கிமர்த்தம் வாசாம் அகோச்சரம் சதுர்த்த பாதஹ இது சேத் சப்த பிரவிருத்தி நிமித்தானாம் அந்யதவஸ்யாபி தத்ர அபாவாத் ஜாதி குண கிரியா சம்பந்தாதய சப்த பிரவர்த்தி நிமித்தாக ஏதேஷாம் எதி ஏகமபி தத்ர அஸ்தி தரிஹி சப்த வியவஹார ஹா பவே. பரந்து பிரம்மணி ஏகவஸ்து நிஷ்டத்வாத் பிரம்மணஹ ஜாதிஹி நாஸ்தி. நிர்குணம் நிஷ்கிரியம் இதி பிரதிபாதனாத் குணக்ரயயோ அபாவஹ. ஏகஸ்யைவ வஸ்துனஹ வித்யமானத்வாத் தத்வதஹ சம்பந்தோபி நாஸ்தி யத்ருச்சாதப்தோபி தத்ர நாஸ்தி இதி க்ருத்வா சப்த ப்ரவர்த்தி நிமித்தாஹ நிமித்தானி தத்ர நசந்தி இதி க்ருத்வா சப்தவியவஹாரபாக் ந பவிதும் அர்ஹதி தஸ்மாத் நிஷேதமுக்கேனைவ வக்தவ்யம் பவதி. த
தர்ஹி நிஷேத முகேன கதிதே சதி அனர்த்தக்யம் பவிஷ்யதி யதஹ ஏகாதிருஷ பிரம்மணஹ பிரதிபத்தி த்வாரஸ்ய அபாவாத் தாதிருஷ சாஸ்திரஸ்ய பிரயோஜனம் கிம் அதுவா சூன்யபதாபத்திரேவ பவதி சக்ஷுஷா திரஷ்டும் ந சக்யதே ஸ்ரோத்ரேணாபி ஸ்ரோதும் ந சக்யதே இதி சேத் தாச பதார்த்தஸ்ய சத்வே பிரமாணம் கிம் அதுவா சூன்யதாபத்திரேவ பவிஷ்யது இதி சம்சய பிராப்த தத்ர சமாதானமுக்தம் யதாவா ஏகைவ ரஜ்ஜு சர்ப்பரூபேண ஜலத்தாராரூபேண பூச்சித்ரரூபேண விகல்பியமான சதி தாச விகல்பானாம் நிராகரணே சூன்யதாபத்திஹி ந பவிஷ்யது நவா பிரயோஜனம் நாஸ்தி இதி வக்தும் ந சக்யதே ரஜ்ஜுஸ்வரூப அதிகமயேவ யதாவா பிரயோஜனம் தத்ரீத்ய ஆத்மனி அவித்யா கல்பித நாமரூபேண விகல்பியமான விகல்பியமான விஸ்வதைத்த பிராஜாதயஹ யதா ந சந்தி இது நிராக்ரியந்தே தர்ஹி அதிஷ்டான பூதஸ்ய ஆத்மனஹ ஸ்வரூபம் ஸ்வயமேவ ஜ்ஞாதம் பவிஷ்யதி தாதுஷ பதார்த்தஸ்ய ஸ்ரீய பாதஸ்ய அதி ஞானார்த்தம் அதிகமார்த்தம் பிரமாணாந்தரம் ந மிருத்யம் பவிஷ்யது யதா லோகே சுதிக்ரியா பிரவர்த்தா தாச சுதிக்ரியா சேத்யஸ்ய வஸ்துனஹ த்வைதீபாவகரணே பிரவர்த்தா இதி கிருத்வா த்வைதீபாவதம் அனந்தரம் அந்யதரஸ்மின் அவயவே சுதிக்ரியாயாஹ வியாபாரஹ யதா நாஸ்தி தத்ரீத்யா ஆத்ம அனாத்ம சம்மிளிதஸ்ய விஷயே ஆத்ம அநாத்ம விவேகேன விவேகார்த்தம் பிரவருத்தஸ்ய சாஸ்திரஸ்ய தாதுஷ விவேக சமனந்தரம் ஆத்மனிவா அனாத்மனிவா வியாபார ஏவ நாஸ்தி அதஹ சாஸ்திரம் அத்ர பிரவருத்தம் ஆத்ம ஞான அபிதமே சதி ததனந்தரம் சாஸ்திரஸ்ய பிரவருத்திரேவ நாஸ்தி இது கிருத்வா இதமேவ மகத் பிரயோஜனம் எது ஆத்ம அனாத்ம சம்மிலித சம்மிலிதாது ஆத்மனா ஸ்வரூப அதிகமா கேவல ஆத்மனா ஸ்வரூப அதிகமா ததாக ஏதாசரீத்யா நிஷேதகரணே அவசிஷ்டஸ்ய ஆத்மனா அனாத்ம வைலட்சண்யேன அஸ்மாபிஹி ஜ்ஞானம் பவிஷ்யதி ததா அனர்த்த நிவிருத்திஹி விஸ்வதைஜச பிராஜ்ஞா அனர்த்த நிவிருத்திஹி ஆத்மனி மகத் பிரயோஜனம் அஸ்மாபிஹி லப்யதே இது கிருத்வா பிரயோஜனமபி அஸ்தி இதி தாச பூர்வோக்த தோஷத்வயஸ்யாபி சமாதானம் சம்யக் உக்தம் அதுனா நாம் தத் பிரஜ்ஞம் ந பஹிஷ்பிரஜ்ஞம் இத்யாதி பதானாம் அர்த்தஹ அஸ்மாபிஹி திரட்டவ்யா அஸ்தி உபனிஷத்வ ஏழாவது மந்திரம் அஞ்சாவது பாதத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான மந்திரம் மூன்று பாதங்கள் ஆச்சு மூன்று பாதங்களையும் விஸ்வன் தைஜசன் பிராஜ்யன் இந்த மூணையும் விதிமுக்கியன இவர் இப்படி இருப்பார் இப்படி இருப்பார் ஸ்தூலமான பதார்த்தத்தை சாப்பிட்றவர் 19 பதார்த்தங்களோடு உருப்படிகளோடு கூடியிருப்பவர் ஜாகிரத் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் இவர்கள்தான் சொன்னார் இத்தனையும் சொன்ன பிறகு நான்காவது பாதம் வரும் மட்டும் நேர இப்படி இருப்பார் என்று சொல்லாமல் அந்த பிரஜனா இல்ல பகிர் பிரஜனா இல்ல கன பிரஜனா இல்ல அப்படின்னு சொல்ல தொடங்கினார் ஏன் சுவாமி இதுவரைக்கும் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் 19 உருப்படிகளுடன் கூடியிருந்தார் ஸ்தூல பதார்த்தத்தை சாப்பிடுவார் இவர்கள்லாம் சொன்னேன் இங்க மட்டும் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லையேன்னு சொல்றேன் ஏன் அப்படி இல்லை இல்லை என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தார் அப்ப அதனால சொல்ல முடியாது அதனால சொல்லல ஏன் சொல்ல முடியாது ஒரு சொல்லானது ஒரு பொருளை சொல்லணும் ஏன்னால் அந்த பொருள்ல சில தர்மங்கள் இருக்கணும் அந்த பொருள்ல ஜாதியோ குணமோ கிரியையோ சம்பந்தமோ எதிர்ச்சா சப்தமோ ஏதாவது ஒன்று இருக்கணும் அவர்கள் ஒன்றும் இல்லாததுனால எந்த சொல்லும் அந்த பொருளை சொல்லாது ஆகையால் சொன்னாலும் சொல்ல முடியாததுனால அது இன்னது என்று சொல்ல முடியல நிஷேதமுக்கேனத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு நிஷேதமுக்கேன்னு சொன்னோமே ஆனால் அந்த தத்துவம் புரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு புரியும் எப்படி ஒரே கையிலே அநேக விதமாக பாம்பாகவும் சூச்சித்திரமாகவும் ஜலதாரையாகவும் எப்பொழுது நாம் நினைக்கும் பொழுது அவைகள் இன்னும் இல்லை என்று சொன்ன பிறகு கடைசியில் எப்படி இந்த பாம்புன்னு ஒரு பதார்த்தம் இஞ்சி நிற்கிறதோ, அதே விதமாக மூன்று பாதங்கள் இல்லை என்று சொன்னால் கடைசியா நான்காவது பாதம் இஞ்சி நிற்கிறது, அதை தானா தெரிந்து கொள்கிறான். அதனால பிரயோஜனம் உண்டான்னு கேள்வி கேட்டார். பிரயோஜனம் உண்டு சுவாமி. விஸ்வதேச பிராஜ்ஞால் எனக்கூடியதான அனர்த்த பிரபஞ்சம் இருக்கு. இந்த அனர்த்த பிரபஞ்சத்தை விட வேறானதாக இந்த ஆத்மாவை நம்ம பார்த்தோமையானால் அப்பொழுது அனர்த்தம் போகிறதான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதற்கு பிறகு அதற்கு பிறகு சாஸ்திரம் ஏதாவது செய்யுமானா, அதற்கு பிறகு துவைத்தமே இல்லை, அறியால் சாஸ்திரம் இல்லை. எப்படி வரக பொழக்கிறதுங்கிறப்ப வரக ரெண்டாக இருக்கக்கூடியதான ரெண்டா பொழந்ததுமே ஒன்றாக இருந்த பதார்த்தத்தை ரெண்டாக எப்படி பிரித்து விட்டோமோ, அதற்கு பிறகு மறுபடியும் கோடாலுக்கு அது ஒரு பிரயோஜனமும் இல்லையோ, அதே விதமாக இந்த சாஸ்திரமும் ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு பதார்த்தங்கள் ஒட்டிண்டு இருந்தது, அது கலந்து இருந்தது, அதிவீக்தமாக இருந்தது. அதே ஆத்மா அனாத்மான்னு கலந்து இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை அனாத்மாவிலிருந்து ஆத்மாவை பிரித்து எடுத்தாச்சு. பிரித்து எடுத்த பிறகு இந்த மேல அந்த சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? ஒன்றும் இல்லை. ஆகையால் ஆத்மாவை தவிர சாஸ்திரம் எனக்கூடியதான துவைத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தத்துவமஸ்யாதி வாக்கியங்களும் இப்படித்தான் சொல்றது என்கிறத தீர்மானம் பண்ணிடும். இதுக்கு அது சம்பந்தப்படாமலேயே அதை சொல்றதுன்னு சொன்னோம். தேவாதி போத நிர்வத்தி பதத்தஞான ஹேது ஆனந்த பதஞான கோபிண்டைக அவசாயினி பெட்டு பசுமாட்டை தேடும் பொழுது அந்த பசுமாட்டனுடைய ஒரு காலடியை வைத்துக் கொண்டு, இது காலடி பசுமாட்டனுடைய காலடி எனக்கூடியதான அறிவுடன் அந்த பசுமாட்டனுடைய காலடியானது எப்படி அந்த பசுமாட்டை காட்டி கொடுக்கிறதோ, அந்த பசுமாட்டனுடைய காலடிக்கும் காலடி ஞானத்துக்கும் பசுமாட்டுக்கும் எப்படி ஒரு சம்பந்தமும் இல்லையோ, அதே விதமாகத்தான் இந்த அனாத்ம விஷயகமான பதார்த்தங்கள்லாம் துவைதங்கள்லாம் ஆத்மாவை ஆத்மாவை காட்டி கொடுக்கிறது, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத போனாலும் இது அதை காட்டி கொடுக்கிறது அப்படிங்கிற அம்சத்தையும் விசேஷமாக பார்த்தோம். ஆகையால் பூர்வப்பட்டு கட்சி கேட்டதான கேள்விகள் விதிமுகமாக ஏன் பிரதிபாதனம் பண்ணல, நிஷேதமுக்காக எப்படி பிரதிபாதனம் பண்ண முடியும், நிஷேதமுக்காக நம்ம பிரதிபாதனம் பண்ணினா சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் உண்டா, பிரதிபாதன அனந்தரம் சாஸ்திரம் என்ன ஆகிறது, இப்படிப்பட்டதான கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் சமாதானம் சொல்லி ஆயிடுது. இனிமேல நாந்த பிரஜம் நபை பிரஜம்னு மந்திரங்கள்ல இருக்கிற பதங்களுக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்கு பாஷ்யம் இப்ப பிரஜமிதி தைஜச பிரதிஷேதா நாந்த பிரஜம் நபை பிரஜம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாந்த பிரஜம்னா என்ன அர்த்தம்? அந்த பிரஜனாக இருக்கிறவன் தைஜசன், சொப்ன நிலையில இருக்கிறவன். சொப்ன நிலையில தனக்குள்ளேயே இருக்கக்கூடியதான பொருள்களை தானே பார்த்து கொண்டு, சூட்சமான ஒரு பொருளை தானே பார்த்து கொண்டு தான் ஆனந்தத்தை அனுபவித்தான். ஆகையால் அவனுக்கு அந்த பிரஜன் என்ற பெயர். துரிய பாதம் அந்த பிரஜன் இல்லை, அதனால துரிய பாதம் தைஜசன் இல்லை, தைஜசனோட வேறானது ஆத்மா அப்படின்னு சொல்லி நாம் தப்பிரஜம் இது தைஜச பிரதிஷேத. அதே விஷயமா நான் பகிஷ்பிரஜம் இது விஸ்வ பிரதிஷேத. ஜாகிரத் காலத்துல மனிதர்கள் எல்லாம் ஸ்தூலமான பதார்த்தங்களை பார்த்து கொண்டிருக்க, இந்த ஸ்தூல பதார்த்தங்களை தான் அனுபவிக்கிறார். அந்த ஸ்தூல பதார்த்தத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் அவனுக்கு விஸ்வன்னு பேரு. விஸ்வம்னா உலகம், உலகத்துக்கு உலகத்துல இருக்கிறதுனால அவருக்கு உலகம்னு பேரு. ஆகையால் அந்த உலகமா விஸ்வனாக இருக்கக்கூடியவன் ஸ்தூலமான பதார்த்தங்களை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கான். அந்த விஸ்வன் இல்லை என்று சொன்னால் ஜாகிரத அபிமானி சைத்தன்யம் இல்லை அப்படின்னு. நோ பயத பிரஜம், சரி அந்த பிரஜம்னா தைஜசன் இல்ல, பய பிரஜம்னா விஸ்வன் இல்ல சொல்லியாது. உபயத பிரஜம்னான்னு சொல்றது என்ன? ஜாகிரத் ஸ்வப்னயோகோ அந்தராளாவஸ்தா பிரதிஷேத. இந்த ஜாகிரத் ஸ்வப்னத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியதான அந்தராளாவஸ்தா. சில சமயத்துல தூங்குறது ரொம்ப சரீர சிரமமா இருக்கும், அசதியாக. அப்பொழுது நம்ம படுத்துக்க போயிருப்போம், பக்கத்துல நமக்கு இருந்து ஏதோ கொஞ்சம் பேசிக்கிறான், அவ ஏதோ பேசிக்கிறான்னு தெரியும், நம்மளை பத்தி தான் பேசலாம்னு தெரியறது. ஆனா அப்ப எழுந்தது சமாதானம் சொல்றதுக்கு சரீரத்துல தெம்பு இல்லை. இவர் சரின்னு அப்படி இருந்தா ரெண்டு நிமிஷம் ஆச்சு, தூங்கிவிட்டா தூங்கிருந்தேன் சப்பாத்தியும் பார்த்தார். அப்புறம் முழிச்சுட்டார், முழிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் எழுந்துட்டார். இங்க வாடா இல்லை, இங்க வாப்பா இல்ல, என்னாச்சு, என்ன பேசின, அவ்வளவுதான், என்ன ஆயிடுதுன்னா ரெண்டு கொடுத்தாரு, என்னை பத்தி நான் தூங்கிட்டேன்னு நினைச்சா, பேசுற நீ இப்ப என்ன ஆச்சுனர், இதற்கு முன்னால் அவருக்கு பேசக்கூடியதான தெம்பு இல்லை, அது வந்து ஜாகிரத நிலையும் இல்ல சொப்ன நிலையில நடுவில் இருக்கார் அவர். அது போல இருக்கிற நிலைக்கு என்ன பேருனர், உபயத பிரஜம். அதான் அப்படிப்பட்டதான நிலையும் இல்லை அப்படின்னு. நோ பயத பிரஜம் இது ஜாகிரத் ஸ்வப்னயோ அந்தராள அவஸ்தா பிரதிஷேத. இதெல்லாம் சாதாரணமாக கிராமாந்தரத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப தனித்தனியா பெட்ரூம்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியா படுத்துக்கிற அளவுக்கு இதெல்லாம் ஒன்றும் ஒரு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்பெல்லாம் அது ஆமனம் இருந்தது. ஏன்னா 20 பேர் 30 பேர் இருப்பா, ஜாயின் ஃபேமிலியா இருக்கும், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பா, இவர் தூங்குறத தூங்கிவிட்டார் நினைச்சு பேசுவார். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லையா. இவன் என்ன பேசுறாங்கிறது கம்ப்யூட்டர்ல இமெயிலேயே பார்த்துக்கலாம். காதாக கேட்கக்கூடிய விவகாரம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஏன் சொல்ல வந்தேன், அப்படி ஒரு நிலை இருக்குங்கிறத காரணம் பிரஜான கணம். பிரஜான கணம்னு ஒண்ணு, அது என்ன, அறிவு கட்டி. என்ன அறிவு கட்டு? பிரஜான கணம் வா அரே மாத்மான்னு சுத்தாத்மாவுக்கு சொன்னனே அந்த பிரஜான கணம் இல்ல. இது எப்படி இங்க இருக்கக்கூடியதான பிரஜான கணம்னா என்ன அர்த்தம், எல்லாம் மொத்தையாக இருக்கக்கூடியதான அறிவு. எப்படி நைசதமோகிரஸ்தம் இவ ஆஹா, பகல்ல இருக்கக்கூடியதான வெளிச்சம் எல்லாம் இருட்டில் இருக்கக்கூடியதான சார்வரம் தமஹா, இருட்டில் இது ராத்திரியில் இருக்கக்கூடியதான தமசானது எப்படி பொருள்களை எல்லாம் மறைத்து விட்டதோ, அதே விதமாக தனித்தனியாக அறிவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வெறும்னு ஒன்றும் அறியவில்லை எனக்கூடியதான அறிவு மட்டும் எது இருக்கோ அது அதான் பிரஜான கணம். நான் பிரஜான கணம் அப்படி பிரஜான கணமாகவும் இல்லை என்று சுஷுப்தியில் எப்படி மத்தையான அறிவு இருக்கோ அந்த அறிவும் இல்லை. இது சுஷுப்தாவஸ்தா பிரதிஷேத. ஒரு அறிவுமே இல்லையோ, அதுவே இல்லாம போயிட்டானோ அப்படின்னு சந்தேகம் வரப்படாது. சூன்யம் எனக்கூடியதான ஒரு சந்தேகம் வரப்படாது. அதுக்காக என்ன, பீஜபாவ அவிவேக ரூபத்வாத். அந்த தூக்கமானது பீஜபாவம், அது அவிவேக ரூபம். அதுல பீஜபாவமா இருக்கிறதுனாலதான் மறுபடியும் நாளைக்கு காலமே விஸ்வனாக ஆயிடுவான். கொஞ்ச நேரம் ஆனவரும் மறுபடியும் அவனே தைஜசனாக ஆவான். ஆகையால் ஜாகிரத்தில் இருக்கக்கூடியதான விஸ்வனுக்கும் தைஜசத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்வப்னத்தில் இருக்கக்கூடியதான தைஜசனுக்கும் அவ இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பீஜமானது இதுதான், பீஜபாவ அவிவேக ரூபத்வாத். ஆகையால் இதுவும் சுஷுப்தி நிலைக்குத்தான் சேர்ந்தது. ந பிரஜம் இது யுகபத் சர்வ விஷய பிரஜா திருத்வ பிரதிஷேத. ஆகையால் ஸ்தூலமான பதார்த்தத்தை அறியக்கூடியதான பகிஷ்பிரஜ நிலை இல்ல, சூக்ஷ்மமான பதார்த்தத்தை அறியக்கூடியதான அந்த பிரஜ நிலையும் இல்ல. அந்தராளமாக இதுவா அதுவா என்று அறிந்து கொள்ளாமல் ஆனா ஏதோ ஒன்று இருக்குன்னு அறியக்கூடியதான உபயத பிரஜமும் இல்லை. நான் ஒன்றும் அறியவே இல்லை எனக்கூடியதான தூக்க நிலையும் இல்லை. ஆனா என்னன்னா வேற ஏதாவது அறிவு இருக்கோ அப்படின்னு சந்தேகம் வந்தால் ஒரு விதமான அறிவும் இவனுக்கு இல்லை என்று சொல்றதுக்காக தான் பிரஜம். வரக்கூடியதான அறிவு ஒன்றும் இல்லை அந்த சைதன்யத்தில், அந்த துரிய பாதத்தில் துரியத்துக்கு அறிவே இல்லைன்னு நான் சொல்லல. ஜன்யமான ஜானம் ஒன்றும் இல்லை. நாம் புலனால பார்த்தாலோ மனசால பார்த்தாலோ அறியக்கூடியதான அறிவு இல்லை. பிரஜம் இது யுகவது சர்வ விஷய பிரஜாதிருத்வ பிரதிஷேத. வைஷயிக ஞானம் இல்லை, விஷயத்தினால ஏற்படக்கூடியதான ஞானம் இல்லை. ஆகையால் அவருக்கு அறிவே இல்லைன்னு சொல்லப்படாது. சைத்தன்யத்துக்கு அறிவில்லைன்னு நாம சொல்றதில்லை. சைத்தன்யம் அறிவு கட்டி, அறிவு ஸ்வரூபம். பால்ல திதிப்பு வேணுமையானால் சக்கரை போட்டுக்கிறேள், காபியில திதிப்பு வேணும்னாலும் சக்கரை போட்டுக்கிறேள், வேற பாயசத்துல திதிப்பு வேணும்னாலும் சக்கரை போட்டுக்கிறேள், சக்கரையிலேயே திதிப்பு வேணும் அதனால சக்கரைக்கு வேற ஏதாவது போட்டுங்கன்னு சொல்றளோ இல்ல. அதே விதமாக ஆத்மாவுக்கு சைத்தன்யம், சைத்தன்யத்துக்கு அறிவுங்கிறதுக்காக வேற இன்னொரு பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் வேண்டியதில்லை. வைஷயிக ஞானம் வேணுமையானால் அதற்கு ஆத்ம சம்பந்தம் வேணும். ஆகையால் பிரஜம் அப்படின்னு சொன்னேன்னா சர்வ விஷய பிரஜாத்திருத்வம், விஷயங்களை அறிவதற்கு வேண்டியதான விருத்தி ரூபமான ஞானம், அவைகள் ஒன்றும் அவரிடத்துல இல்லை அப்படி. ந பிரஜம் இது யுகபது சர்வ விஷய பிரஜாத்திருத்வ பிரதிஷேத. ந அப்ரஜம் இது அசைதன்ய பிரதிஷேத. அயல் நாந்த பிரஜம், ந பயிர்பிரஜம், நோபயத பிரஜம், ந பிரஜான கணம், ந பிரக்யம் பார்த்தாச்சு, நா பிரக்யம் இருக்கு, ந அப்ரக்யம், பிரக்ஞமும் இல்ல அப்ரக்ஞமும் இல்லைன்ற, பிரஜன் இல்லைன்னா விருத்தி ஞானம் இல்லைன்னு சொல்லியாங்க. அப்ரக்ஞம்னா என்ன அர்த்தம்னா, இப்ப லோகத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் அறிவில்லாதான பதார்த்தங்கள், டேபிள் சேர் தூணு மற்ற பதார்த்தங்களுக்கு அறிவு இருக்கோ இல்ல, இதெல்லாம் என்னது திடமான பொருள்கள், அவைகள் என்னைக்கும் அறியாது. அந்த அறியாம இருக்கக்கூடியதான அந்த பொருளோ பிரம்மோ அதுவும் இல்லை. ஆகையால் விருத்தி ஞானமும் இல்ல, ஜடமான பொருள்களும் இல்ல. ஆனா அது என்னன்னு, விருத்தி ஞானத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான சைதன்யம், எந்த சைதன்யம் விருத்தியில பிரதிபலிக்கிறது அந்த விருத்தியானது விஷயத்தை அறியுமோ, அந்த விருத்தியிலையும் பிரதிபலிக்கக்கூடியதான சைதன்யம் இருக்கு, அதுக்கு பிம்பமா இருக்கிற சைதன்யம், அதற்கும் சாட்சியா இருக்கக்கூடியதான சைதன்யம். ஆகையால் ந பிரஜம் ந அப்ரஜம், அப்ரஜம் என்ன அர்த்தம், அச்சைதன்ய பிரதிஷேத, அச்சைதன்யம் ஜடமும் இல்லை. ஆகையால் இப்பொழுது இதுவரைக்கும் ஆத்மாவை எப்படி அறிந்தோ, ஆத்மா வெளி பொருள்களை ஸ்தூலமான பொருள்களை பார்க்கக்கூடியதான விஸ்வன் இல்லை, சூட்சமான பொருளை பார்க்கக்கூடியதான தைஜசன் இல்லை, இவளுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான அந்தராளமான அறிவுடன் கூடியிருக்காரோ அதுவும் இல்லை, அல்லது தூக்கத்துல கனிபூதமாக வேற எண்ணும் அறியவில்லை என்று சொல்றானே அவனோ அவரும் இல்லை. தூங்கிவிட்டு எழுந்ததுமே சுவாமி எப்படி தூங்கினேன்னா, ஒன்னும் அறியாம தூங்கினேன். இப்ப ஒன்றும் அறியாம நான் தூங்கினேன், ஒன்றும் அறியாம நான் இருந்தேன் ஆத்மா சொல்வாரோ அதுவும் இல்லை. சரி, ஏதாவது விருத்தியினால விஷயங்களை மனசு தன்னை இவைகள்னால விஷயங்களை பார்க்கக்கூடியவரா அதுவும் இல்லை, இப்படிப்பட்ட அறிவு இருக்கிறவர் இல்லை. அட அறிவே இல்லையோ, குடமும் டேபிள் சேர் மாதிரி அறிவில்லாதான பொருளோ அதுவும் இல்லை. ஆனா இப்படி அறிவுக்கு அறிவை கொடுக்கக்கூடியவர், விருத்திக்கு மனசு பரிணமித்து பொருளாக ஆகும் பொழுது அதற்கு விருத்திய அறிவை கொடுப்பவர், தான் எப்படி இருக்கவர், அறிவுக்கு அறிவாக இருக்கிறவர், அவ்வளவுதான் அப்படின்னு இதுவரைக்கும் நமக்கு ஆச்சு. அதற்கு பிறகு கதம் புனா அந்த பிரஜத்வாதீனாம் ஆத்மனி கம்யமானாயாம் ரஜ்வாதோத்பாதிவது பிரதிஷேதாது அசத்வம் கம்யதே இதி உச்சதே. கதம் புன அந்த பிரஜத்வாதீனாம் ஆத்மனி கம்யமானாயாம், சுவாமின்னு ஆத்மாவையே அந்த பிரஜன்னு சொன்னேள், ஆத்மாவையே பகிர் பிரஜன்னு சொன்னேன். நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், நான் ஸ்தூலமான பொருளை பார்க்கிறேன், நான் சூட்சமான பொருளை பார்க்கிறேன் அப்படின்னு அந்த பிரஜம் பகிர்பிரஜம் எங்க இருக்கு, நம்ம இடத்துல தோணுகிறது, ஆத்மாவில தோணுகிறது. ஆத்மனி கதம் புன அந்த பிரஜத்வாதீனாம் ஆத்மனி கம்யமானாயாம், ஆத்மாவில தான் இவைகள்லாம் தோணுகிறது, நான் விஷயத்தை பார்க்கிறேன், நான் மனதால் நினைக்கிறேன், இப்படியும் நம்ம ஆத்மாவுக்கு நமக்கு தோணும் பொழுது ரஜ்வாதவு சர்பாதி பிரதிஷேதாது, கயறு முதலிய பதார்த்தங்கள்ல பாம்பு முதலிய பதார்த்தங்கள் இல்லையன்னு சொல்ற மாதிரி சொன்னால் அசத்வம் கம்யதே, அது இல்லை என்று எப்படி சொல்ல முடியும், அது இல்லைன்னு சொல்ல வேண்டி இருக்குமே, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிற அசத்வம் எப்படி அப்படின்னா, ஜஸ்வரூப அவிசேஷேகி இதரேதர வியபிசாரா ரஜ்வாதவ்யவ சர்பதாராதி விகல்பித பேதவத், சர்வத்திர அவ்யபிசாராஸ்வரூபஸ்ய சத்யத்துவம். இதுல கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்கணும், ஞஸ்வரூப அவிசேஷேபி இல்லாமல் ஞஸ்வரூபம் தான், ஞஸ்வரூபம் என்ன அர்த்தம், ஜாகிரத்துல ஸ்தூலமான பொருளை பார்க்கிறதும் அறிவு ரூபந்தான், ஸ்வப்னத்துல சூட்சமான பொருளை பார்க்கிறதும் அங்கேயும் அறிவு இருக்கு, தூக்கத்திலையும் அறிவு இருக்கு, துரியத்திலையும் அறிவு ரூபம் இருக்குங்கிறது. இப்ப ஞஸ்வரூபம் எங்க இருக்கு, எல்லா இடத்திலையும் இருக்கு, எல்லா இடத்திலையும் ஞஸ்வரூபம் இருக்குமையானால் இது எல்லாம் சத்தியம் தான் சொல்ல வேண்டியது இருக்கு, ஜாகிரத்திலையும் அறிவு இருக்கு, ஸ்வப்னத்திலையும் அறிவு இருக்கு, தூக்கத்திலையும் அறிவு இருக்கு, தூக்கத்திலையும் எப்படி அறிவு இருக்கு, முடிச்சுட்டு பிறகு நான் ஒன்னும் தெரிஞ்சுக்கலையேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன், தூக்கத்துல அறிவு இருக்குன்னு சொன்னா தூக்கத்துல நான் பொருளை பார்க்கிறேன்னு அர்த்தம் இல்ல, தூங்கி எழுந்த பிறகு சுவாமி என்னமா தூங்கினேன்னு ஒன்றும் அறியாமல் தூங்கிறேன்னு சொல்றேன், ஒன்றும் அறியாமல் நான் இருந்தேன் எனக்கூடியதான அறிவு அப்பொழுது இருந்தது. அப்பொழுது இருந்த தொட்டுத்தான் காலமே எழுந்ததுமே நான் ஒன்றும் அறியலை என்று சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆகையால் அப்பொழுதும் ஒன்றும் அறியலேன்னு ஒரு அறிவு இருந்தது. சரி, துரியமான ஆத்மாவுக்கு அவர் ஒரு அறிவு, ஏதோ ஒரு அறிவு இருக்குங்கிறேன். ஆனா இதுல எந்த அறிவு சத்து, எந்த அறிவு அசத்துன்னு நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தேனால், ஒரு அறிவு இருக்கிற காலத்துல இன்னொரு அறிவு இல்லை. ஒரு மனுஷன் விஸ்வனாக இருக்கும் பொழுது அவன் தைஜசனாக இல்லை, தைஜசனாக இருக்கும் பொழுது விஸ்வனாக இல்லை, ஜ்ஞானாக பிரஜனாக இருக்கும் பொழுது அவனுக்கு தைஜச விஸ்வாதிகள்லாம் இல்லை. ஆகையால் ஸ்தூலமான பொருளை பார்க்கும் பொழுது அவன் சூட்சமான பொருளை பார்க்கலை, சூட்சமான பொருளை பார்க்கும் பொழுது மொத்தையான அவருக்கு அறிவில்லை. தூக்கத்தில் அவன் ஒன்றும் அறியாமல் இருக்கிற காலத்தில் பலிப்பிரஜமோ அந்த பிரஜமோ இல்லை. இவைகள்லாம் இதரே தர வியபிச்சாரியாக இருக்கு. ஒன்று இருந்தால் இன்னொன்னு இல்லை, இன்னொன்று இருந்தால் இன்னொன்று இல்லை. ஆகையால் என்ன ஆயிடுதுன்னர், எது மாறிக்கொண்டிருக்கோ அதெல்லாம் அசத்தியம், எது மாறலன்னர், கேவலமான அறிவானது மாறல. இங்கேயும் ஒரு அறிவு இருக்கு, அங்கேயும் ஒரு அறிவு இருக்கு, அங்கேயும் இருக்கு. அறிவில் வித்தியாசம் இல்லை, அந்த அறிவை எப்படி வருது என்கிறதுல வித்தியாசம். சூட்சமான அறிவா, ஸ்தூலமான அறிவா, கனமான அறிவா, எனக்கூடியதான அறிவு விசேஷங்கள்ல வித்தியாசம் இருக்கே தவிர சாமான்யமான ஒரு அறிவுங்கிற விஷயத்துல வித்தியாசம் இல்லை. ஆகையால் அந்த சாமான்யமான அறிவுங்கிறதுதான் துரியன், அவன் எல்லாவற்றிலையும் இருக்கான். ஞஸ்வரூப அவிசேஷேபி, எல்லாமும் ஞஸ்வரூபமாக இருந்த போதிலும், அறிவு ரூபமாக இருந்த போதிலும், இதரே தர வியபிச்சாரா, விஸ்வனா இருக்கும் பொழுது தைஜசன் இல்ல, தைஜசனா இருக்கும் பொழுது பிராஜ்ஞனா இல்ல, பிராஜ்ஞனா இருக்கும் பொழுது விஸ்வ தைஜசாரா இல்ல, ஞஸ்வரூபம் இதரே தர வியபிச்சாரா ரஜ்வாதௌ இவ சர்பதாராதி விகல்ப பேதவது. கயத்துல பாம்புன்னு பாக்குற காலத்துல ஜலதார தெரியல, இது ஜலதாரேன்னு பார்க்கும்போது பாம்பு காணப்படல. அந்த வெறும் கயிறுத்தான் இருக்க, அந்த பாம்பு நான் பாம்பு இருக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அப்ப என்னவா இருக்கும், அப்ப பூமி வெடிச்சிருக்கா, அது வெடிச்ச பாகமா, அப்ப வெடிச்சதுன்னு நினைக்கிற காலத்துல பாம்பு இல்ல, பூமி வெடிச்சிருக்க முடியாதப்பா இங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்பொழுது அங்க ஜலதாரேன்னு நினைக்கிறோம், அப்ப வெடிப்பு இல்ல. ஒரு பொருளை இன்னொன்றாக நாம கருதும் பொழுது அது வேறாக மாத்தின பொழுது பழச்சு போன பிறகுதான் புதுச்சு வருது, புதுச்சு போன பிறகுதான் மறுபடியும் ஏதோ ஒண்ணு வருது. ஆனா எது எப்படி மாறிக்கொண்டிருந்த போதிலும் அங்க இருக்கக்கூடியதான கயர்ல ஒரு மாற்றமும் இல்லை, கயிறு கயராத்தான் இருக்கு. நீங்க எப்படி நினைச்சாலும் அது அதுவா தான் இருக்கு. அதே போல அந்த ஆத்மாவானது சூர ரூபமாக விஸ்வனாக பார்த்தாலோ, தைஜசனாக பார்த்தாலோ, பிராஜ்ஞனாக பார்த்தாலோ, அடிப்படையா இருக்கக்கூடியதான ஆத்மா ஆத்மாவாகவே இருக்கு. ஆகையால் தான் அவரை சத்து என்று சொல்றது. ஞஸ்வரூப அவிசேஷேபி இதரே தர வியபிச்சாரா ரஜ்வாதௌ இவ சர்பதாராதி விகல்ப பேதவது. ஒரு கயத்துல சர்ப்பம் என்றும், தாரா ஜலதார என்றும், பூச்சித்திரம் என்றும் விகல்பம் பண்ணினோம். அது மாதிரி சர்வத்ர அவ்யபிச்சாராத் ஞஸ்ய ரூபஸ்ய ஞஸ்வரூபஸ்ய, எப்பொழுதும் ஞஸ்வரூபம் அறிவு ரூபம் எனக்கூடியது எங்கேயும் மாறவில்லை. ஸ்தூலமான அறிவு இருந்தா சூட்சமானவர் இல்ல, சூட்சமான அறிவு இருந்தா கனப்பிரஜம் இல்ல, கனப்பிரஜனா இருந்தா ஸ்தூலமான பிரஜம் இல்ல. ஆனா வெறும் அறிவுங்கிறது மட்டும் எப்பொழுதும் இருக்கு. சர்வத்ராவியபிச்சாராத்யஸ்வரூபஸ்ய சத்யத்வம். இதான அப்புறம் அவன் கேட்டான், சுவாமி ஸ்தூலமா இருக்கிற அறிவு இருந்தா சூட்சமான அறிவு இல்ல, சூட்சமான அறிவு இருந்தா மொத்தையான அறிவு இல்ல, இதெல்லாம் ரைட். ஆனா தூக்கத்திலையும் அறிவு இருக்கு என்று தாங்கள் சொல்றேல, தூக்கத்துல அறிவு இருக்கு என்கிறது என்னால புரிந்து கொள்ள முடியலையே. தூக்கத்துல ஓர் அறிவும் இருக்கா போல தெரியலையே. எல்லோரும் என்ன சொல்றான், தூக்கத்தில் அறிவில்லாமல் தூங்கினேன்னு சொல்றானே, தூக்கத்துல அறிவு இருக்குன்னு தாங்கள் சொல்றீங்களா, அது எங்களுக்கு அனுபூயமாக நான் இல்லை. ஸ்தூலமான பொருள்களை இதை முடித்துக் கொண்டிருக்கிறப்ப பார்க்கிறாய், ரைட், ஒத்துக்கிறேன். சூட்சமான பொருளை தான் பார்க்கிறாய், சொப்னத்தில், அதுவும் ஒத்துக்கிறேன். என்ன சொப்னத்தில் ஸ்தூலமான பதார்த்தம் இல்ல, சரீரத்துக்குள்ளத்தான் ஏற்படுறது, சரீரத்துக்கு வெளியில இல்ல, வெளியில இருந்தா நான் போய் பார்க்கறதா, இங்க சரீரத்துக்குள்ளேயே இருக்கிறதா, நாம தூங்கிட்டே இருக்கோம், பக்கத்துல இருக்கோம், பார்த்துட்டே இருக்க, அதுக்குள்ள நம்ம காட்சிக்கு போய் பார்த்துட்டு வந்தா போல தோன்றது, இவைகள்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆகையால் தூக்கத்துல சரீரத்துக்குள்ள இருக்கிற பொருளை தான் நாம கற்பனை பண்ணிட்டு நாம அதை பார்த்தோம் என்று சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஆனால் தூக்கத்துல அறிவு இருக்குன்னு தாங்கள் சொல்றல, அதுதான் புரிந்து கொள்ள முடியலையே. சுஷுப்தஸ்ய அனுபூயமானத்வாது, தூக்கத்தை நீ அனுபவிக்கிறேயப்பா, அதனால அறிவில்லை என்று சொல்ல முடியும். அனுபவம்னு சொன்னாலே அறிவுன்னு அர்த்தம். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அர்த்தம்? அந்த அறிவு இல்லாம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? ஏதோ ஒரு பதார்த்தத்தை நாம் அனுபவித்தோமேனால் நம்ம அனுபவம்லாம் அறிவாகத்தான் இருக்கு. மனிதனுடைய அனுபவம் அறிவாகத்தான் இருக்கு. நான் என்ஜாய் பண்றேன், நான் சுகமாக இருக்கேன்னா எனக்கு சுகம் இருக்குன்னு தெரியறது. நான் கவலைப்படுறேன்னு சொன்னா நான் கவலைப்படுறேன்னு அவனுக்கு தெரியறது. இவனுக்கு வரக்கூடியதான அனுபவங்கள்லாம் அறிவு ரூபந்தான். அறிவில்லைன்னா அனுபவம் இல்லை. அவன் பாட்டுக்கு மயக்கமா இருந்துட்டான். கொஞ்ச நேரம் ஆனப்பறம் முடிச்சுட்டான். என்ன ஆச்சுன்னு ஒன்னும் தெரியல சார், அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டேன், இங்க வந்தேன், அவ்வளவுதான் தெரியுது. அது மாதிரி இவனுக்கு தூக்கத்துல ஒரு அனுபவம் ஒண்ணு இருக்கு. ஒன்னும் தெரியலே எனக்கூடியதான அனுபவம் இருக்கு. ஒன்றும் தெரியலே எனக்கூடியதான அனுபவம் இருந்த தொட்டுத்தான் அடுத்த நாள் காலமே ஒன்றும் தெரியலை என்கிறதை இவன் சொல்லிக் கொண்டிருக்கான். சூன்யமா இருந்தால் அந்த சூன்யத்துக்கு சாட்சியாக இவன் இருந்திருக்கான். ஆகையால் சுழற்சியை அனுபவிக்கிறதுனால சுழற்சியில அறிவில்லை என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, உங்க அனுபவம் இல்லாமல் வேதமே சொல்றது, நகை விக்யா துர்விக்யாதேர் விபரிலோ போ வித்யதே அவிநாசித்வாத்மஸ்தி நகை விக்யா துர்விக்யாதே. அறிபவனின் அறிவுக்கு விபரிலோபோ நவித்யதே, ஒரு நாளும் அழிவில்லை. அறிபவனுடைய அறிவு எது இருக்கோ, விஜ்ஞாதுஹோ விஜ்ஞாதேஹே, விஜ்ஞாதுஹோ அறிபவனின் விஜ்ஞாதேஹே அறிவுக்கு விபரிலோபா, ஒரு நாளும் அழிவில்லை. ஆகையால் அறிபவனுடைய அறிவுக்கு ஒரு நாளும் அழிவில்லை, எப்பொழுதும் அறிவு இருந்து கொண்டே இருக்கு. அறிவு இல்லாத நிலையே எப்பொழுதும் கிடையாது. ஆகையால் என்ன ஆயிடுது, அந்த துடியன் எனக்கூடியதானவன் எப்படிப்பட்டவன், அறிவு ரூபமாக உள்ளவன். அந்த அறிவை மனசு புலன்கள் இவர்களோட சேர்த்தலையானால் ஸ்தூலமான அறிவு வருது. கேவலமான மனசினால் மட்டும் சேர்த்து வச்சலையானால் அது சூட்சமான அறிவு வருது. அந்த மனசும் ரெஸ்ட் எடுத்துக்கிற காலத்துல மனசும் ஓய்வு பெறுகிறது என்கிறதை பார்த்து கொண்டிருந்தாரையானால் தூக்கம் வருது. இந்த மூன்று நிலைகளையும் மனசுக்கு சேர்ந்தது. ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடியதான மனசுக்கு சேர்ந்தது தூக்க நிலை, முழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான மனசுக்கு சேர்ந்தது ஸ்வப்ன நிலை. முழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான மனசும் புலன்களும் சேர்ந்ததையானால் ஜாகிரத நிலை. ஆகையால் இந்த மூன்று நிலையும் யாருக்கு சேர்ந்தது? மனசுக்கு சேர்ந்தது. ஆனா ஆத்மா எப்படி இருக்கார்? பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே. இந்த மூன்று நிலைகளையும் மனசு பண்ணக்கூடியதான சேட்டைகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அம்மா மாதிரி சின்ன குழந்தை, அந்த குழந்தை கலண்டா பண்ண பண்ணாதுங்கிறதுக்காக நிறைய பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்து முன்னால பொரிய போட்டு அப்படி அந்த குழந்தை கொஞ்ச நேரம் விளையாடுறது, கொஞ்ச நேரம் பொம்மையை தூக்கி தூக்கி போடுறது, கொஞ்ச நேரம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறது, கொஞ்ச நேரம் ஆனப்பறம் அங்கேயே படுதுன்னு தூங்குறது, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். அது ஏதாவது தன் சரீரத்துக்கு அபகாரம் வரும்படி ஏதாவது பண்ண தொடங்கியதுனால் அப்பதான் போய் அதை பண்ணாதே அப்படிங்கிற காவல் பரியந்தம் என்ன பண்ணிட்டு இருக்க, பண்ற பாட்டு பண்ணிட்டு அதை கவனிக்கிறது கூட அதுக்கு தெரியப்படாது. நாம் அந்த குழந்தையை கவனிக்கிறோம் என்கிறது அந்த குழந்தையை அறியாமலேயே கவனித்துக் கொண்டிருக்க. அதே விதமாகத்தான் இந்த பிரம்மமானவர் மனசு தன்னை பார்க்கறது இல்லை, இல்லாத போனாலும் மனசை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கார். ஆகையால் அவர் எப்படிப்பட்டவர்? அறிவு கட்டி அதான் சொல்றார். விபரிலோபோ வித்யதே இதி ஸ்ருதே அதயேவ அதிருஷ்டம். அதனாலதான் இந்த ஆத்மா ஒரு நாளும் பார்க்கப்படவில்லை. இந்த ஆத்மா இதுவரைக்கும் மனசுனாலேயோ புலன்களாலேயோ பார்க்கப்படலை. ஏன் பார்க்கப்படலை? அவர் தான் இவாளை பார்க்கிறார், இவா அவளை பார்க்கறது இல்ல. குழந்தை அம்மாவை பார்க்கல, குழந்தை அம்மாவை பார்த்துனா விளையாடு விட்டுரும். அம்மாவை வந்து கட்டிக்குமே தவிர அதுக்கப்புறம் விளையாடுறது அந்த விவகாரங்கள்லாம் கிடையாது குழந்தைக்கு. அதே விதமாக இந்த குழந்தையும் அந்த லோகமாதாவை பார்த்தாச்சுன்னா இனிமேல விவகாரமே கிடையாது. இவன் பார்க்கக்கூடியதான விவகாரங்கள் எல்லாம் இங்கே போய் திண்டாடு இங்கே போய் திண்டாடுறதெல்லாம் எதற்கு? அந்த பரமாத்ம தரிசனம் ஏற்படாத பரியம். ஆனா அந்த பரமாத்மா விட்டாரோ உங்களை பார்த்து கொண்டே இருக்கார். ஒவ்வொரு கணமும் உங்களை பார்க்கிறார், நீங்க அவரை பார்க்கல. ஆயால் அதிருஷ்டம் அதையேவ அதிருஷ்டம். அவரை நீங்க பார்க்காதனால்தான் நீங்க அவரை பத்தி பேசலைன்னு. எஸ்மாத் அதிருஷ்டம் தஸ்மாத் அவ்யவஹாரியம். அவரை பத்தி நீங்க பேசலையே இல்லையே, ஏன்டா பார்த்தா தானே பேசறதுக்கு? அக்ராக்கியம் கர்மேந்திரியை உங்க கையோ காலோ போய் புடிச்சு விடுதா பரமாத்மாவ? இல்ல. அலட்சணம் அலிங்கம் இச்சேதது. அவருக்கு ஏதாவது ஒரு லட்சணம் இருக்கா, அவருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்க? அங்க நெருப்பு நிறைய இருக்கு சார், புகை இருக்கு நெருப்பு இருக்குன்னு தீர்மானம் பண்ணினோம். புகை இருந்தால் எப்படி நெருப்பு இருக்குன்னு நமக்கு காணப்படுகிறதோ அதே விதமாக பரமாத்மா இருந்தார் ஏனால் இது இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஒண்ணு சொல்ல முடியும். அவரை அனுமானத்தினால் அறிந்து கொள்ள முடியாது. அதையே அசிந்தியம் அனுமானத்தினால் அறியறதுதான் இந்த ஹேத்து ரைட்டுவா, அந்த ஹேத்து ரைட்டுவா, ஹேத்துவா பாசம் இருக்கா, இவையெல்லாம் நம்ம யோஜனை பண்ணலாம். பாதம் இருக்கா, சத்பிரதிபட்சமா இருக்காரு, ஒரு மண்ணும் கிடையாது. விவகாரம் அனுமானமே பண்ண முடியலையே. அதையே அஜிந்தியம், அதையே அவ்யபதேசியம் சப்தைஹி. அவரை பார்த்து அதுக்கப்புறம் அதை ஜாதி குணம் கிரியா ஏதாவது ஒண்ணு இருந்தா அவர் சத்தத்தினால உபயோகிக்கலாம். அதனால அனுமானமோ சத்தமா இருந்து அவர் இட்டையே வராது. ஆனா எப்படிப்பட்டவர், ஏகாத்ம பிரத்ய சாரம் ஜாகிராதாதிஸ்தானேஷு ஏகோ அயம் ஆத்மா. ஜாகிரத்தில் இருந்தவரும் இவர் தான், இவரே விஸ்வவேஷத்தில் இருந்தார், சொப்னத்தில் இவரே தைஜச வேஷத்தில் இருந்தார், தூக்கத்தில் இவரே பிராஜ்ஞ வேஷமாக இருந்தார். பாம்பாக காணப்பட்டதும் கயர்தான், பூமியினுடைய வெடிப்பாக காணப்பட்டதும் கயர்தான், ஜலதாரை என்று நான் ஏமாந்து போனதும் கயர்தான். அதே ஆனா இருக்கிறது என்ற மூணும் இல்லை, ஆனா அடிப்படையான கயர். ஆகையால் விஸ்வனாக நினைச்சதும் நான் ஆத்மா தான், பிராஜ்ஞனாக நினைத்ததும் ஆத்மா தான், அல்லது தைஜசனாக நான் கருதினதும் இந்த ஆத்மாவை தான். இவர் தான் ஐயா துரியன், இருக்கிறவர் ஒருவர் தான், ஆனா அநேக வேஷங்கள் போட்டார். அப்படி ஏகாத்ம பிரத்ய சாரம், ஆத்ம பிரத்யங்கள் எல்லாம் விஸ்வன் தைஜன் பிராஜ்ஞனாக வந்தது. அந்த பிரத்யங்களுக்கு எசன்ஸ் முக்கியமான பாகம் எது? இதுதான் ஜாகிரதாதிஸ்தான ஏகோ அயம் ஆத்மா அவ்யபிச்சாரி. மாறாதவர் இவர் தான், மாறாத இவருக்கு வெவ்வேறு வேஷங்கள் போட்டோம். கிராமால ஒத்தனே கீச்சகனாடைய வேஷம், அடுத்த நாள் திரௌபதி வேஷம், அடுத்த நாள் பீமசேன் வேஷம் போடுறான். ஆனா இந்த மூணு வேஷங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. யாராரு போட்டா அப்படின்னு கேட்டு, யாராரு போட்டா இல்ல, போட்ட பேர் வழி ஒருத்தர் தான் வெவ்வேறு வேஷங்களை போட்டான். அதே விதமாக இந்த ஒரே ஆத்மா மூணு வேஷங்களை போட்டது. மூணு வேஷங்களை போட்டாலும் அடிப்படையா இருக்கிற ஆத்மா ஒருவர் தான். அவ்யபிச்சாரி, இவர் மாறலை. இதியா பிரத்யா, இப்படி இவர் என்ற ஒரு தோற்றமானது ஏற்படுகிறதோ தேன அனுசரணியம், அதெல்லாம் நாம் அறிந்து கொள்வோம். ஆகையால் ஏகாத்ம பிரத்யார், மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்களில் மாறாமல் ஒருவர் அவர் இருக்கார். வினஸ்யத்சு அவினஸ்யந்தம் எப்பஸ்யதி சபஸ்யதி பகவத்கீதையில் இவ்வளவு ரகசியமான விஷயத்தை சுலபமா சொல்லிவிட்டார். மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பொருள்ல மாறாமல் இருக்கிறவர், அழியக்கூடியதான பொருள்கள்ல அழியாமல் இருக்கார். ஜாகிரத் போறது, சொப்னம் வருது, சொப்னம் போறது, தூக்கம் வருது, தூக்கம் போறது, ஜாகிரத் வருது, இவையெல்லாம் மாறி மாறி கொண்டு இருந்தாலும் மாறாமல் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அவர் நித்யோ நித்யானாம் சேதனஸ்தேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமானு அப்படின்னு எந்த ஒரு பரமாத்மா இருக்காரோ அவர் தான் துரியன். அவரைத்தான் நாம் ஏகாத்ம பிரத்ய சாரம். அதுவா இது ஒரு அர்த்தம் சொன்னார் இல்ல? அதுவா ஏக ஆத்மா பிரத்ய சாரம் பிரமாணம் எஸ்ய துரியஸ்ய அதிகமே தத்துரியம் ஏகாத்ம பிரத்ய சாரம். அந்த துரியனான பரமவர்களை அறிந்து கொள்ளணுமே என்றால் உங்களுக்கு எந்த அறிவு வேணும்? இது குடம், இது தூணு, இது மனுஷன், இது மாடு, இது பசு, இது மரம், இப்படிப்பட்டதான அறிவுகள் உபயோகப்படுமா? படாது. ஆனா என்ன, ஆத்மா எனக்கூடியதான அறிவு மட்டும் உபயோகப்படுகிறது. ஏகா ஆத்மா இது பிரத்யேகா சாரஹா எஸ்ய அதிகமே. எந்த பரமாத்மாவை அறிந்து கொள்வதற்கு ஆத்மா எனக்கூடியதான எண்ணம் மட்டும் உபயோகப்படுகிறதோ, இந்த ஆத்மா மனுஷன் என்று நினைத்தேன், இந்த ஆத்மா விஷன் என்று நினைத்தேன், இந்த ஆத்மா தைஜசன் என்று நினைத்தேன், இந்த ஆத்மா பிராஜ்ஞன் என்று நினைத்தேன், கடைசியில் ஆத்மா இவைகள் ஒன்றும் இல்லை. அந்த ஆத்மாவை விசாரம் பண்ண பண்ண என்ன ஆயிடுது? அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடியதான மற்ற பகுதிகள் எல்லாம் போய் கேவலமான ஒரு சொரூபம் மட்டும் எஞ்சி நிற்கிறது. ஆகையால் அந்த சொரூபம் நமக்கு எஞ்சி நிற்கிறதுக்கு எது காரணமா இருக்கோ அதுதான் ஆத்ம பிரத்யேகா. இதன் ஆத்மேத்யே ஓபாசீதா ஸ்ருதி சொல்வது பச்சடா லோகத்துல அது பாருங்கோ இது பாருங்கோ வேண்டாம்னு ஆத்மான்னு தெரிஞ்சுங்க. ஆத்மாவை விசாரம் பண்ணிட்டே இருந்தோம். பூதாத்மா இந்திரியாத்மா சேதி, அதே போல ஆத்மாத பரமாத்மாத எல்லாம் நீங்க ஒருவரை தான் அஞ்சாறு கேள்னு சொன்ன பிரகாரமாக ஒரே ஆத்மாவைத்தான் நாங்க அறிந்து கொள்ளணும். அந்த பிரஜத்வாதி ஸ்தானி தர்ம பிரதிஷேதா கிருத. இதுவரைக்கும் அந்த பிரஜம் பகிஷ்பிரஜம்னு ஸ்தானி தர்மங்களை நிஷேதம் பண்ணியும், சாணி தர்மங்கள் என்றால் என்ன, அந்த பிரக்கினா இருக்கிறவர் ஒருத்தர், பகிர் பிரக்கினா இருக்கிறவர் அப்படின்னு. இப்ப என்ன சொன்னோம், ஸ்தான தர்மம், அந்த ஸ்தானி அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான விஸ்வன் இல்லை, தைஜசன் இல்லை, பிராஜ்ஞன் இல்லை என்று சொன்னோம். பிரபஞ்சோபசமம் இது ஜாகிரதாதி ஸ்தான தர்ம அபாவ உச்சதே. அடுத்ததாக பிரபஞ்சோபசமம், பிரபஞ்சமே இல்லை. ஜாகிரத்தில் பார்க்கக்கூடியதான ஸ்தூல பிரபஞ்சமோ, ஸ்வப்னத்தில் பார்க்கக்கூடியதான சூக்ம பிரபஞ்சமோ, அதே போலயே தூக்கத்தில் நாம் அறியக்கூடியதான ஒன்றும் இல்லை எனக்கூடியதான் நிலையோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பரமாத்மாவின் இடத்துல அவர் சுத்தமாக இருக்கார். கயத்துல எப்படி பாம்பு இல்லையோ, கயத்துல எப்படி சர்ப்பதாரை இல்லையோ, கயத்துல எப்படி ஜலதார இல்லையோ, இவையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால பிரபஞ்சோபசமம், பிரபஞ்ச சம்பந்தமே இல்லாத அந்த ஆத்மா, அதையேவ சாந்தம். எப்பொழுது பிரபஞ்ச சம்பந்தம் இல்லையோ அதனாலே அவர் எப்படி இருக்கார், பரமசாந்த ஸ்வரூபமாக இருக்கார். சிவம் பரம மங்கள ஸ்வரூபமா இருக்கார். யதஹா அத்வைதம் என்ன, பேத கல்பனா வேர்வல்ப ரஹிதம், இப்படி இருக்கா அப்படி இருக்கா, இந்த பம்பே இல்லாதவர். சதுர்த்தம் துரியம் மன்யந்த, இப்படிப்பட்டதான ஆத்மாவை துரியம் என்று கருதுகிறார்கள். பிரதீயமான பாதத்ரய ரூப வைலட்சண்யா, தோணக்கூடியதான பாதங்கள் எதுவும் அங்கே இல்லை. அதனால இவர்கள் ஜாகிரதாகவும் சுவப்னமாகவும் சுஷுப்தியாகவும் என்ற மூன்று நிலைகள் நாம் அனுபவிக்கிறோமோ, இந்த மூன்று நிலைகளையும் இந்த ஆத்மாவில் இல்லை. ஆகையால் அவர் அப்படி சொல்றார், அவர் தான் ஆத்மா, அவர் தான் நீங்க அறிந்து கொள்ளணும். இது பிரதீயமான சர்ப பூச்சித்ர தண்டாதி வியதிரிக்த, தோணக்கூடியதான பாம்போ பூமியினுடைய வெடிப்போ அல்லது அங்கே ஒரு கட்டை இருக்குன்னோ, இதை வியதிரிக்தா, இதை விட தனியாக யதா ரஜு, எப்படி கயரானது இருக்கோ ததா தத்துவமசீதி வாக்கியார்த்தா ஆத்மா. அதே மாதிரியே இந்த தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியார்த்தமானது இந்த ஆத்மா தான். தத்துவமசீன தத்து தோம அசீன்னு மூணு பதங்கள், விஸ்வன் தைஜசன் பிராஜ்ஞன் அப்படின்னு மூன்று நிலைகளாக இருந்து கொண்டு அவைகளோடு அப்பாற்பட்டதாக ஒரு பதார்த்தத்தை காட்டி கொடுக்கிறது, அது ஞாபகம் வச்சுக்கணும். விவகாரம் என்ன சொல்றது, இந்த மூணு பதங்களும் மூன்று நிலைகளை சொல்லி அதை விட வேறாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை காட்டி கொடுக்கிறது. அந்த ஆத்மா அதிருஷ்டா திரஷ்டா, பார்க்கப்படாமல் இருக்கார், ஆனா அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அதிருஷ்டா யாராலையும் பார்க்கப்படல, ஆனா எல்லாவற்றையும் அவர் தான் பார்க்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இது பண்றோம் அது பண்றோம் இன்னொருத்தர் பற்றி கெடுதலாக நம்ம நினைக்கிறோம், யாருக்கு சார் தெரியும் நம்ம மனசுல இருக்கு, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உலகத்துல இன்னொருத்தனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா அவருக்கு எல்லாமே தெரியும். உங்க மனசுல என்ன எண்ணம் உண்டாகிறது அப்பவே அவருக்கு தெரியும். ஆகையால் எல்லாவற்றையும் அவரை ஏமாற்ற முடியாது. அதிருஷ்டோ திரட்டா நகி திரட்டோர் திரட்டேர் விபரிலோபோ வித்யதே, திரட்டுகோ திருஷ்டேகே, பார்க்கிறவனுடைய பார்வைக்கு ஒரு நாளும் அழிவில்லை. திரட்டா பார்க்கிறவன், அவனுடைய திருஷ்டி அவருடைய பார்வை, பார்க்கிறவனுடைய பார்வைக்கு ஒரு நாளும் அழிவில்லை. இத்தியாதிபி உக்தா, இப்படிப்பட்டதான ஸ்ருதிகளால் சொல்லப்பட்ட அவரை, சஹா விஜ்ஞேய, அவரை நாம் அறிந்து கொள்ளணும். இது பூதபூர்வ கத்யா, ஞாதே துவைதா பாவக, ஞாதே துவைதா பாவகன்னு அறிந்த பிறகு துவைத்தம் இல்லையன்னு அவர்த்தம், அறிந்த பிறகு துவைத்தம் இல்லையன்னு நீங்க அறிந்த பிறகு சொல்றா, அறியறதுக்கு முன்னால சொல்றா, அறிந்த பிறகு நீங்க பேச போறதில்லை, பேசினால் அறிவு வரலன்னு அர்த்தம். அறியறதுக்கு முன்னால அறிந்த துவைத்தம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்வீள், அறிந்த பிறகு விஷயம் அறியறதுக்கு முன்னால எப்படி உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன, பூதபூர்வ கத்தியா விபரீத, முன்னால இருந்ததை வச்சுட்டு ஓஹோ இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். யாதே துவைதா பாவா, ஆத்ம ஜானம் வந்தால் வராத நிலையில எந்த துவைதம் இருக்கோ, இந்த துவைதத்துக்கு ஆத்ம அஜானம் தான் எப்படி காரணமோ, அந்த அஜானம் எனக்கு ஒரு ஆத்ம ஜானத்தினால போகுமையானால் இப்பொழுது இருக்கக்கூடியதான துவைதமானது அப்பொழுது இல்லை அப்படின்னு ஞாபக துவைதா பாவகாங்கிறது பூதபூர்வகத்யா வியபதேச. அதனால அந்த பரமாத்மாவை அறிந்தோமையானால் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடியதான விஸ்வதைத்ய பிராக்யாதிகளான அனுபவிக்கக்கூடியதான சகல விதமான தொல்லைகளும் அப்பொழுது இல்லாமல் போகிவிடும் அப்படின்னு ஏழாவது மந்திரத்துக்கு அழகா வியாக்கியானம் பத்திரமா முடிச்சாச்சு. அதற்கு பிறகு இதுவரைக்கும் நமக்கு நடந்ததான இந்த நாலு பாதங்கள் இருக்கு பாருங்க, இந்த நாலு பாதங்களில் இந்த துரியன் எனக்கூடியதான பாதம் தான் ரொம்ப சிரமப்படுத்திவிட்டார். அவர் சிரமப்படுத்தலை என்ன, எல்லாத்தையும் சிரமத்தையும் நீக்கணும், ஜாகர சுவப்ன சுசக்தியில வரக்கூடியதான சகல அனர்த்த நிவர்த்தியை பண்ணணும். அதற்காக விஸ்தாரமா ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணினார். ஆனா இந்த ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியதுக்கு காரணம் கௌடபாதால் சொன்னதான சூத்திரங்கள், அவர் சொன்னதான மேல இருக்கக்கூடியதான காரிகைகள், அந்த காரிகைகளை எடுத்து சுருக்கமாக தான் புரிஞ்சுட்டு சுருக்கமாக வியாக்கியானம் பண்ணினார். ஆனா நான் சொன்னதான இத்தனை விவகாரங்களும் ஆச்சாரியால் காரிகைகளை சொல்லியிருக்காரு. நாமா காரிகை வாச புரியல, அந்த காரிகை பாஷ்யக்காரர்கள் சொன்ன பிறகுதான் அப்பவும் காரிகை மட்டும் வாசல்னா இத்தனையும் அந்த காரிகையில் இருக்கான்னு தோன்றது. ஆனால் நான் சொன்னது புதுசாக ஒண்ணும் இல்லை, சம்பிரதாய